இந்த சங்கர ஜெயந்தியை ஒட்டி ஆச்சாரியாள் ஸ்தோத்திரங்களெல்லாம் எடுத்து அர்த்தம் பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஷட்பதி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்லோகம், ஆனால் அது அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். என் சத்குருநாதர் கோவிந்த தாமோதர சுவாமிகளுக்கு ரொம்ப இஷ்டமான ஸ்லோகம். மகாபிரிவா இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தை வண்டு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற தலைப்பில் தெய்வத்தின் குரல் 4வது பாட்டில் ஒரு 200-250 பக்கங்களுக்கு வர மாதிரி விஸ்தாரமாக அர்த்தம் சொல்லியிருக்கா. அதை நான் சுவாமிகள்கிட்ட பல தடவை வாசித்து காமிச்சிருக்கேன், சுவாமிகளுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணம் அப்படிங்கிற அந்த வரியை ஒரு அட்டல் எழுதி கண்ணு முன்னாடியே வச்சுருப்பா சுவாமிகள். அந்த ஸ்தோத்திரத்தில் தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்தா அப்படின்னு ஒரு வரி வரும், அதை சொல்லிகிட்டே இருக்கலாம். தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்த தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்த தாமோதர குணமந்திர அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதுலேருந்து தான் சுவாமிகளுக்கே இந்த கோவிந்த தாமோதர சுவாமிகள் அப்படின்னு தன்னை கூப்பிடலாம் அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னார். அதே மாதிரி கோவிந்த தாமோதர ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் சுவாமிகளுக்கு இஷ்டம். அதனால் இந்த கோவிந்த நாமத்தை பற்றி மட்டும் ஒரு 30 பக்கத்துக்கு பெரியவா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது சொல்லியிருக்கா. அதனால் இந்த ஷட்பதி ஸ்தோத்திரம் ரொம்ப ஒரு இஷ்டமான ஸ்லோகம். அதோட மேலாக பார்த்தா சுலபமான அர்த்தம் தான், ஆனால் இந்த ஆச்சாரியால் ஸ்லோகங்களெல்லாம் ஓரளவு நான் அனுபவித்து பேசுகிறேன்னாலே அது சுவாமிகள் அதில் காமிச்ச பிரியம். மகாபிரிவா அதை எடுத்து எப்படி கவிதையை ரசிக்கணும் அப்படின்னு இந்த வண்டு ஸ்தோத்திரத்தை சொல்லித்தரும்போது சொல்லியிருந்திருக்கா. அந்த ரீதியில் தான் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு எனக்கு திடீர்னு தோணித்து, எப்படி நமக்கு இவ்வளோ ரசிக்க தெரிஞ்சதுன்னு யோசித்தேன். இந்த தெய்வத்தின் குரல் படித்து தான் அதை படித்து அப்புறம் அது சுவாமிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து சுவாமிகள் என்னை அதை திரும்ப திரும்ப அவர்கிட்ட படிக்க வச்சார். இந்த ஷட்பதி ஸ்தோத்திரங்கிறது விஷ்ணு பகவான் மேலே ஆச்சாரியாள் அத்வைத்த சித்தியை ஜனங்களுக்கு விவேகிகளுக்கு அருள வந்தவர். ஆனால் அவர் இந்த விவகார உலகத்தை ஒரு மலடி மகன் அல்லது ஒரு முயல் கொம்புங்கிற மாதிரி சுத்த பொய்யா நினைக்கல, கனவு மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் அவ அதை டிஃபைன் பண்ணியிருந்தனால. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம்னு நமஸ்காரம் பண்ணுறோம். இந்த ஆச்சாரியாளாக வந்ததுனால, சங்கராச்சாரியாளாக வந்ததுனால இந்த உலகத்தை இந்த ஜனங்கள் இதை ரொம்ப சத்தியமாக நினச்சிண்டு இதில் தவிக்கிறாளே, இவாளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு தானே வந்திருக்கார். அதனால் இவாளை கை தூக்கி விடுறதுக்கு நேராக உச்சாணி கும்பில் நீ ஆத்மானுபூதி அனுபவிச்சுட்டு உட்காந்துரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் படிப்படியாக கை தூக்கி விடுறதுக்காக நிறைய இந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள் பண்ணி கொடுத்துருக்கார். அதில் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் படித்தா இந்த பக்தி மார்க்கத்தில் மனசு எப்போவுமே புலன்கள்லேயே இருக்கணும்னு ஆசைப்படுறது. அதுலேருந்து கொஞ்சம் அதை எடுத்து இந்த தெய்வ பக்தியில் ஈடுபடுத்தினா அந்த மனசு சித்த சுத்தம் ஏற்படும், ஒரு பரிபாக்கம் ஒரு ஃபோக்கஸ் வரும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பர்பஸ்ஸு. அந்த அதுக்காக எல்லா தெய்வங்கள் மேலேயும் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்துருக்கார் ஆச்சாரியா. யார் யாருக்கு எந்த தெய்வத்து மேலே இஷ்டமோ அவளுடைய ஒரு ப்ரொபன்சிட்டிஸ்னு ஒன்று இருக்குது, அந்தந்த ஜென்மாந்தர வாசனை. அதனால் எந்த தெய்வத்து மேலே இஷ்டம் வருதோ அந்த இஷ்ட தெய்வத்து மேலே ஆச்சாரியாள் ஒரு அழகான ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பார். அந்த ஸ்தோத்திரத்துக்குள்ளேயே அத்வைத்த கருத்துக்கள்லாம் புதிஞ்சு வச்சுருப்பார். அதை ஒருத்தன் பாராயணம் பண்ணிட்டே இருந்தாலே அவன் அத்வைத்த சித்தி அடைஞ்சிருவாங்கிற அளவுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த ஷட்பதி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது பதம்னா கால்னு அர்த்தம், 6 கால் ஸ்தோத்திரம், வண்டு ஸ்தோத்திரம். மிருகங்களுக்குள்ள 6 கால் இருக்கிறது, நமக்கெல்லாம் 2 கால், மிருகங்களுக்கு 4 கால், 6 கால் இருக்கிறது வண்டு. இதுக்கு ஏன் வண்டு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது 7வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் ஆச்சாரியார். அதை 7வது ஸ்லோகத்திலே பார்ப்போம். இந்த பதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கால் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்லோகத்தில் 1/4 நாலில் ஒரு பகுதியை கூட கால்னு சொல்கிறோம், பதம்னு சொல்கிறோம். முழு ஸ்லோகத்தையும் பதம்னு சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. அப்படி இந்த ஷட்பதி ஸ்தோத்திரம் ஆறு முழு ஸ்லோகங்கள் இருக்குது, ஏழாவது பலஸ்ருதி மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ஸ்லோகங்கள்லாம் அதோட அந்த லென்த், அந்த டைமிங் அல்லது மீட்டர், அதுக்கு வந்து சந்தஸ்னு பேர். அந்த சந்தங்கள்னு தமிழில் சொல்கிறான். அதில் ரெண்டு விதமான சந்தங்கள் இருக்குது. ஒன்று அக்ஷரம் பேஸ் பண்ணது, முக்காவாசி ஸ்லோகங்கள் நம்ம பார்க்கறது அந்த அக்ஷரம் பேஸ் பண்ணி தான். அதுக்கு விருத்தங்கள்னு பேர், விருத்தம் பாடுறதுன்னு சொல்லுவாள். இப்போது ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாமியகம்னு எடுத்துட்டா இது அனுஷ்டுப் சந்தஸ். ஒவ்வொரு பாதத்துலேயும் ஒவ்வொரு ஒன் ஃபோர்த் ஆஃப் த ஸ்லோகத்திலையும் எட்டு அக்ஷரங்கள் இருக்கும். அந்த அக்ஷரம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ ந மாம்யஹம் அப்படின்னு எட்டெட்டு அக்ஷரங்கள். இந்த விருத்தங்களில் அக்ஷரம் பேஸ்டாக இருக்கக்கூடிய விருத்தங்களில் அக்ஷரம் கால்குலேட் பண்ணும்போது இதில் குரில் நெடில் கூட்டெழுத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான், ஒன் 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 அப்படின்னு போட்டுட்டே போய் எட்டு அக்ஷரம்னு கனெக்ட் பண்ணுறோம். இது ஒரு விதமான சந்தஸ். இன்னொரு சந்தஸ், இந்த விருத்தம் இது, இன்னொன்று சந்தஸ்க்கு ஜாத்தின்னு பேர். அது மாத்திரா கணக்கு, மாத்திரைன்னு தமிழ்லையும் சொல்லுவோம். குரில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹ்ரஸ்வத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்க்கத்துக்கு ரெண்டு மாத்திரை, ஆ கா அப்படிங்கிறதுக்கு ஒரு மாத்திரை, கா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மாத்திரை. ஆனால் இந்த குரிலே, இந்த லகு குருன்னு சொல்கிறேன், இந்த லகுலியே ஒரு அனுஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இம் சேர்ந்ததுன்னா ரெண்டு மாத்திரை. ஸோ கானா ஒரு மாத்திரை, கம் அப்படின்னா ரெண்டு மாத்திரை. அதே மாதிரி கானா ஒரு மாத்திரை விசர்க்கம், ராமஹா அப்படின்னு இந்த அஹான்னு ஒன்று சேர்க்குறோம் இல்லையா, அந்த விசர்க்கம் சேர்த்தா ரெண்டு மாத்திரை. இப்போ ராமஹா அப்படின்னா மொத்தம் எவ்வளோ மாத்திரை ஆச்சு, ராங்கிறது நெடில் அதுக்கு ரெண்டு, ஹாங்கிறது ராமஹாங்கிறது ரெண்டு, ஸோ நாலு மாத்திரை. ராமஹாங்கிறது அந்த அக்ஷரம் பேஸ்ட் பண்ணி எண்ணினா ரா மா அப்படின்னு ரெண்டு அக்ஷரம் ஆயிடுவோம். இங்கே வந்து நாலு மாத்திரை. இப்படி மாத்திரை பேஸ் பண்ணி இந்த ஜாத்திங்கிறது இருக்குது. ஆனால் பொதுவாக அதையும் விருத்தம்னே சொல்கிறது வழக்கம், ஆர்யா விருத்தம்னே சொல்கிறா. ஆனால் ஆர்யாங்கிறது ஒரு ஜாத்தியில் சேர்த்தி அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. இந்த அக்ஷரம் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய விருத்தங்களில் மோஸ்ட்லி ஒவ்வொரு பாதத்திலையும், ஸ்லோகங்கள்னாலே மோஸ்ட்லி நாலு பாதம் தான் இருக்கும். அந்த நாலு பாதத்தில் ஒவ்வொரு பாதத்திலையும் சமமான அக்ஷரங்கள் இருக்கும். வேற இந்த ஜாதி பேஸ் பண்ணியிருக்கிறதுல மோஸ்ட்லி ஒவ்வொரு பாதத்துக்கும் வேற வேற நம்பராக தான் இருக்குது அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. மோஸ்ட்லி அந்த சமம்ங்கிறதுக்கு ஆப்போசிட் வி சமம், அது விஷமம் அப்படின்னு. விஷமம்னா நம்ம மிஸ்சீஃப்னு அர்த்தம் வச்சுருக்கோம், பட் சமம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஈவன் நம்பர்ஸ் சமம், ஆட் நம்பர் விஷமம். விஷம சரஹான்னு மன்வதனுக்கு பேர், ஏன்னா அவனுக்கு அஞ்சு புஷ்ப பானங்களை வச்சுருக்கான், அஞ்சுங்கிறது ஒரு ஆட் நம்பர் தானே. இப்படி விஷமம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தோட மாத்திரைகளை நான் உங்களுக்கு எண்ணி காமிக்கிறேன். அ வி ந ய ம ப ந ய விஷ்ங்கிறது ரெண்டு இல்லையா, விங்கிறது குரில், அதோட இஷ் சேர்க்கறதுனால ரெண்டு, விஷ் நோங்கிறது ரெண்டு, அதுக்கு ரெண்டு ஆக பன்னெண்டாச்சு. தமயமன ஷமய விஷய மிருக திருஷ்ணாங்கிறதுக்கு எண்ணுவோமா, தமய மனஹ அப்படிங்கிறது தமய மனஹ ஆறாச்சு. ஷமய விஷய மிருக திருஷ் அப்படிங்கிறது ரெண்டு, நாம் அப்படிங்கிறது ரெண்டு, பதினெட்டாச்சு. அடுத்தது பூததயாம் விஸ்தாரயா அப்படிங்கன்னா பூங்கிறது ரெண்டு, த த யாம்ங்கிறது ரெண்டு ஆறாச்சு. விஸ் தா விஸ்ங்கிறது ரெண்டு, தா ரெண்டு, ராய ஆக பன்னெண்டு. தாரய சம்சார சாகரத்தா அப்படிங்கிறது எண்ணின்னா தாங்கிறது ரெண்டு, ரய சம்ங்கிறது ரெண்டு, சாங்கிறது ரெண்டு, ர சம்சார சாங்கிறது ரெண்டு, க ர த ஹ அங்க 15. ஸோ இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் 12 மாத்திரைகள், 18 மாத்திரைகள், அப்புறம் திரும்ப அடுத்த வரியில் 12 மாத்திரைகள், 15 மாத்திரைகள், இப்படியே 7 ஸ்லோகமும் இருக்கு. இதே மூக்க பஞ்சத்தில் இருக்கிற ஆர்யா ஸ்லோகத்தை எடுத்தோன்னா ஆர்யா சதகம் 100 ஸ்லோகங்கள் இருக்கு. அதில் எடுத்து இந்த மாத்திரா கணக்கு பார்த்தோம்னா 12, 18, 12, 18 இப்படியே எல்லா ஸ்லோகங்களும் இருக்கும். அதர்வைஸ் இந்த அக்ஷர கணக்கு பார்த்தா வராது. நானே அது புரியாமல் இருந்தேன், அப்புறம் பெரியவாளோட படிச்சோன்னு புரிஞ்சுட்டேன். அதே முகவன்சத்தில் பாக்கி பாதாரவிந்தம் ஸ்துதி கட்டாட்சம் அந்த ஸ்லோகங்கள் அதெல்லாம் வந்து திரும்பவும் இந்த விருத்தங்கள் தான், அக்ஷரம் பேஸ் பண்ணி தான். ஆர்யா விருத்தம் மட்டும் ஜாதி, அது மாத்திரை பேஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல லேர்னிங், அதனால் உங்களுக்கு இதை சொல்லலான்னு நினச்சேன். இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தோட விசேஷம் என்னென்னா, இது பகவான்கிட்ட ஒரு மூக்கு பண்ணுற பிரார்த்தனை மாதிரி இருக்குது. பகவான்கிட்ட என்ன வேண்டிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவே பதில் சொல்கிறார், சதுர்விதாமாம் பஜந்தே ஜனாக சுகிருத்தினா. அப்படி என்ன பஜிக்கிற எல்லாருமே ரொம்ப புண்ணியசாலிகள் தான். அர்ஜுனா, ஆர்த்தா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி. ஆர்த்தகான கஷ்டத்தில் இருக்கிறவன், கஷ்டத்தில் இருக்கிறவன் தன்னுடைய கஷ்டத்தை பகவான்கிட்ட சொல்லி வேண்டிக்கிறான். அது என்னத்துக்கு பகவானுக்கு தெரியாதா அப்படின்னா, நமக்கு சொன்னால் ஒரு ஆறுதலாக இருக்குது. இன்னொன்று, நம்முடைய கஷ்டத்தும் போது டாக்டர்கிட்ட போய் நிற்கிறோம், வக்கீல்கிட்ட போய் நிற்கிறோம், பாஸ்ட்டை போய் நிற்கிறோம், யார் யார்கிட்ட போய் நிற்கிறோமே. அதனால் அந்த நிற்கும்போது அவன் நமக்கு தெய்வப்படுறதுக்கு ஒரு தெய்வ பலம் வேணும். அதனால் அந்த தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் இவாள்கிட்ட போய் நில்லுங்கோனே அப்படிங்கிறான் பெரியவா. அதனால் ஆர்த்தி கஷ்டத்தில் இருக்கிறவன் வேண்டிக்கிறது பொருத்தம்தான். அர்த்தார்த்தி பணத்தில் ஆசைப்பட்டு வேண்டிக்கிறது, பணம் இருக்கும்போது மேலும் பணம் வேணும்னு ஆசைப்படுறது வந்து சரியா அப்படின்னு கேட்டால், பெரியவா சொல்கிறா நமக்கு தேவைக்கு மேலே கொஞ்சம் பணம் இருந்தால் தானே நல்ல காரியங்களுக்கு பண்ண முடியும். ஒரு வேத சம்ரக்ஷணத்துக்கோ நல்ல வாழை கொடுக்கணும்னு நினச்சேன்னா, அதனால் அர்த்தார்த்தி பணம் கேட்குறதும் ஓகே தான். ஞானி அவன் எங்கும் பரமாத்மாவை பார்க்குறான். அந்த ஞானி பண்ணுற பக்தி தான் அவன் எதுவுமே கேட்கப்படுறதில்லை. அவன் அதுதான் அகைத்துக்கி பக்தி, அதுதான் எல்லாத்துக்கும் மேலான பக்தி. முமுக்ஷு அப்படிங்கிற இங்கே ஜிக்ஞாசுன்னு சொல்கிறாளே, அந்த மோட்சத்தை அடைய விரும்புவன், தன்னுடைய ஆத்மா அபிவிருத்திக்காக பகவான்கிட்ட வேண்டிக்கிறான் இல்லையா, இது ரொம்ப உயர்ந்த பக்தி. இது நம்ம பண்ண வேண்டிய காரியம். ஆச்சாரியாலே எல்லா பக்திக்கும் ஸ்லோகங்கள் எழுதி கொடுத்துருக்கா. கஷ்டம் போகணும், உடம்பு வியாதி போகணுங்கிறதுக்காக சுப்பிரமணிய பூஜகம் பண்ணியிருக்கா, பணம் வேணுங்கிறதுக்கு கனகதாராஸ்தவம் பண்ணியிருக்கா. இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் நமக்கு மனசடங்கணும், நல்ல புத்தி வரணும், பகவானுடைய பாதத்தில் பக்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த முமுட்சுங்கிறவன் என்ன பிரார்த்தனை பண்ணுவானோ அந்த மாதிரி அழகான ஒரு ஸ்லோகம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய இன்ட்ரடக்ஷன் மகாபரிவா இப்படி ஒரு ஆல்மோஸ்ட் 50 பக்கத்துக்கு கொடுத்துருக்கா. இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். முதல் ஸ்லோகம், அவிநயம் அபனய விஷ்ணு தமய மனசமய விஷய மிருக திருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரய தாரய சம்சார சாகரதா. அவிநயம் அபனய விஷ்ணு, வினயம்னா பணிவு, அவிநயம்னா அதுக்கு ஆப்போசிட் திமிர். அபனய உபநயனம்னா அருகில் பக்கத்தில் ஆக்ஷன் வருது, குரு கிட்ட சிஷ்யனை கொண்டு போய் விடுறதுக்காக புனல் போகிறதுக்கு உபநயனம்னு பேர். அபநயனா தள்ளி போக பண்ணும், என்ன கிட்ட இருக்கிற அந்த திமிர் குணத்தை போக்கிடு அப்படின்னு பேசுறார். முதல்ல விஷ்ணு அப்படின்னு கூப்பிட்டு என்கிட்ட இருக்கிற இந்த பணிவு இல்லாமை, அதாவது அப்பப்போ திருப்தகா திருப்தோ பவச்சு பவதி திருப்தகா தர்மம் அதிக்ராமதி அப்படின்னு சொல்வா. ரொம்ப எல்லாரும் எடுத்து நான் திருப்தியாக இருந்தான்னா அவனுக்கு கர்வம் வருது, கர்வம் வந்தோடனே தர்மத்தை மீறி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறான். அதனால் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கட்டும், இந்த கர்வம் வராமல் இருக்கணும். அந்த அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல அடக்கம் வந்துடுதுன்னா பாக்கியெல்லாம் ஒன்றுனா தானாக வந்துடும். அதனால் தன்னை பிரிவுனா நினச்சிக்காம ஒரு குருக்கிட்ட ஒரு தெய்வத்துக்கிட்ட அடங்கி இருக்கக்கூடிய அந்த பணிவுங்கிற குணத்தை கொடு. இந்த பணிவில்லாத போக்கு கர்வத்தை எங்கிட்டேருந்து எடுத்துரு அப்படின்னு முதல்ல வேண்டிக்கிறார். அடுத்தது இந்த பணிவுலேயே மன அடக்கம் புலனடக்கம்னு ரெண்டு இருக்கு. தமய மனஹா, என் மனசை கட்டுப்பாடில் இருக்கும்படி எனக்கு தயவு பண்ணு. சமய விஷய மிருக திருஷ்ணா, இந்த புலன்கள் இந்த விஷயங்களில் போகிறது, அதை கொஞ்சம் அந்த அடக்கத்தையும் புலனடக்கத்தையும் கொடு அப்படின்னு வேண்டிக்கிறார். இந்த மிருக திருஷ்ணாங்கிற வார்த்தைக்கு காணல் நீர் அப்படின்னு அர்த்தம். இந்த பாலைவனங்களில் மான் கூட்டங்கள் அங்கே தள்ளி தண்ணி தெரிகிற மாதிரி இருக்கும், அது ரிஃப்ராக்ஷன் அந்த மாதிரி சயின்ஸை சொல்கிறாங்க, அந்த மாதிரி தண்ணி மாதிரியே இருக்கும் அந்த, ஆனால் அது கிட்ட போனான்னா தெரியாது, இன்னும் தள்ளி அங்கெங்கேயோ தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். இப்படி அந்த மான் கூட்டம் போய் ஐயோ பாவமாக உயிரை விடுறது, அந்த மாதிரி இந்த புலன்கள்னால சுகம் கிடைக்க போகிறதுன்னு நம்ம அது பின்னாடி போய் உயிரை விட்டுறோம். அந்த திருஷ்ணா அந்த காணல் நீர் மேலே இருக்கிற தாகத்தை போக்கிவிடு விஷ்ணு. விஷய மிருக திருஷ்ணாம் சமய, அதை குறைச்சி கொடு, அதை அது போக பண்ணு, எனக்கு அது இல்லாமல் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். தமயமனா சமய விஷய மிருக திருஷ்ணா, இந்த புலன்களை ஓரளவுக்கு அடக்கினாதான் அடுத்தது மன அடக்கம். ஏன்னா மனசில் அந்த வாசனைகள் இருந்துகிட்டே இருக்கும், புலன்களை அடக்கி வச்சா கூட மனசில் அந்த ஞாபகம் இருந்தால்னா என்றைக்கா ஒரு திருப்பி இழுத்துன்னு போய் விட்டுரும். அதனால் அந்த மனதும் அடங்கணும், புலன்களும் அடங்கணும். பூததையாம் விஸ்தாரே, இந்த உயிர் குலத்து மேலே எனக்கு இருக்கிற தயையை அதிகப்படுத்து அப்படின்னு வேண்டிக்கிறார். இது ஒரு கருணா வருணாலயமா, கருணை கடலா இருக்கிற ஆச்சாரியால் இதை வேண்டிக்கிறது. இந்த ஸ்தோத்திரம் எல்லாமே ஆச்சாரியால் தனக்கா சொல்ல, தம்மேல அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் ஏத்தின்ட்டு அவருக்கு பணிவுக்கு குறைச்சலா, அவருக்கு மன அடக்கம் இல்லையா, புலனடக்கம் இல்லையா, மகான்கள் நமக்காக அப்படி தம்மேல குற்றங்களை ஏத்தின்ட்டு நமக்காக பிரார்த்தனை பண்றா. அந்த மாதிரி கருணை கடலான ஆச்சாரியால் பூததையாம் விஸ்தாரைய, என்னுடைய உலகத்தில் பூததையின்னு எல்லாரை பார்த்து அந்த தயவு பண்ணுற அந்த குணம் இன்னும் நிறைய பேர்கிட்ட இன்னும் அதிகமாக தயவு பண்ணுறதுக்கு அந்த மனசை விரிவுபடுத்து அப்படின்னு சொல்கிறார். மூகக்கவி கட்டாட்சி சதகத்தில் ஹிருத்பங் கஜம் மம விகாசயத்து பிரமுஷ்ணன்னு உல்லாசமுத்வலருச்சேஹே தமசாம் நிரோத்தா தோஷானுஷங்க ஜடதான் ஜகதாம் துனானஹ காமாட்சி வீக்ஷண விலாச தினோதயஸ்தே. காமாட்சியுனுடைய வீக்ஷணம் என்ற தினோதயா சூரியன் ஹிருத் பங்கஜம் மம விகாசயத்து, என்னுடைய மனமாகிய தாமரையை மலரச் செய்யட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அந்த மாதிரி பராபரக்கணின்னு தாய்மானவ சுவாமி பண்ணியிருக்கார். அவர் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லால் வேறொன்றறியேன் பராபரமே, எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமேன்னு வேண்டிக்கிறார். அந்த மாதிரி பூததையாம் விஸ்தாரைய தாரைய சம்சார சாகரத்தா, இந்த சம்சார சாகரத்திலேருந்து என்னை தாண்டு வைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். கர்வத்தை விட்டு ஒரு குரு ஆசிரிச்சு அவர் சொன்ன வழியில் தெய்வ பக்தி பண்ணால் மனசும் புலன்களும் அடங்கும், எல்லாரிடத்துலையும் நமக்கு கருணை ஏற்படும், எல்லா இடத்துலையும் கருணை ஏற்பட்டால் மற்றவாளை ஹிம்சை பண்ணுறது குறையும். அப்படி சாந்தமாக இருந்தால் நமக்கு இந்த சம்சார சாகரத்துலேருந்து தாண்டிடலாம். அதனால் இது எல்லாத்தையும் வேண்டிக்கிறார்.